அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9-15 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப்போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முன்பாக இந்த இறை வார்த்தை வழியாக நாம் மீண்டுமாய் பெலனடைய கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது, அது வலுவூட்டுகிற வல்லமையாக இருக்கிறது. பவுலடியார் அவருடைய அந்த முதல் வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே நம்மோடு கூட பேசுகிற போது அவர் இப்படியாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதையும் செய்ய என்று நாம் சொல்லுகிற போது கடவுளுடைய நிறைவான காரியங்களை குறித்து அவர் உரைக்கிறார். இந்த நேரத்தில் கூட நாமும் ஆண்டவருடைய உதவியை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம பார்க்குற போது சீடர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த லூக்கா நற்செய்தியினுடைய அதிகாரம் 16 அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காரியம் என்னவென்றால், எப்படி இந்த பொருள்களை நீ கொடுத்து பொருள்களை நம்ம பயன்படுத்தி கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், மனிதர்களை உரிமையாக்கி கொள்ள முடியும். பொருள் ஈந்து கொடுப்பதனுடைய ஆழத்தை தான் இந்த அதிகாரம் முழுவதுமாக பேசுகிறது. அதிலே நம்ம காண கிடக்கிற சில பொக்கிஷங்கள் ஆண்டவருடைய வார்த்தையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவர். ஆண்டவர் வந்து நம்மளை பெரிய பெரிய காரியத்தை கொடுத்து பார்க்குறவர் இல்லை, சாதாரண காரியங்களை குறித்து அவர் என்ன செய்கிறாரு, கருத்தாக இருக்கிறார். ஒரு சாதாரண காரியத்தில் நாம் கருத்தாக இருக்கிற போது அவர் என்ன செய்வார், பெரிய காரியங்களின் மீது அக்கறை உள்ளவராக மாறுகிறார். அவர் நம்ம பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக உயர்த்துகிறார். பாருங்கள், ஒரு நம் பைபிளில் நிறைய உதாரணங்கள் உண்டு. அதில் யோசேப்புங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் தள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தான். தன்னுடைய உறவுகளால், தன்னுடைய சகோதரங்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அப்படி புறக்கணிக்கப்பட்டவன் எங்கே தள்ளப்பட்டான், ஒரு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டான். அங்கே உட்காந்து கொண்டு அவனுடைய மனநிலை என்ன ஆகலைன்னா, ஒரு நெகட்டிவாக மாறிப்போகலை, ஒரு தீமையாக மாறிப்போகலை. அவன் என்னை இப்படி அடிமைப்படுத்திட்டாங்க, நான் நம்பியவங்கள்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை வாழ வைப்பவங்க நினச்சவங்கள்லாம் என்னை வந்து அழிவுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் என்ன செய்யலை, நானும் அதையே செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மோசையினுடைய சட்டம் சொல்லுவதைப் போல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த ஒரு சட்டத்தை பிடிச்சு கொண்டு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவன் நின்று விடவில்லை. அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த மனுஷன் அவங்க செய்தால் தவறு செய்தால் செஞ்சுட்டு போட்டு நான் சரியான தளத்தில் நிற்பேன்னு சொல்லி அவன் கடவுளுடைய பார்வையிலே இணைந்திருந்தான். கடவுளுடைய பார்வையில் எது சரியானதோ அதை செய்து கடவுளோடு இணைந்திருந்தான். அப்போ கடவுள் எனக்கு என்ன செய்கிறாரு, அப்போ டேர்ன் இன் டேர்ன் யார் யாருக்கு என்ன செய்கிறது, அப்போ மனுஷங்க எனக்கு எதிராக செய்கிறாங்க அப்படின்னா நான் உடனே எதிராக செயல்படுறேன் அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம், நம்ம மனிதர்களுக்கு சார்பாக நிற்கிறோம், மனிதர்களுக்கு எதிராக நிற்கிறோம், மனிதர்களை சார்ந்து நிற்கிறோம். ஒரு சில பேர் குண்டுகள் வைக்கிறாங்க, பாம்பிங். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, அழிவு. அந்த அழிவை ஏற்படுத்துகிறவங்க அழிவை கொடுத்தவங்கள போய் அந்த துன்பத்துக்குள்ளே உள்ளாக்குனா பரவாயில்ல, அதுவும் தவறு தான், நம்ம சரின்னு சொல்ல முடியாது. டிட் ஃபார் டாட், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒருபுறம் ஏமாற்றினவங்களோ அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யாதவர்களோ ஒருபுறம் இருக்க, ஆனால் இவர்கள் கொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சாமானியர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி செய்தால் தான் உலகம் எங்களை திரும்பி பார்க்குவோம். அப்போ பாருங்கள், எதையாவது நம்ம அந்த தீமைகளின் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய நன்மையை வந்து அவங்க சாதிக்க நினைக்கிறது, அவர்கள் நன்மை என்று சொல்லுகிற காரியத்தில் அவங்க அக்கறையாக இருக்கிறது. ஆண்டவர் இங்கே தான் சொல்கிறாரு, நீ சின்னஞ்சிறிய காரியத்தில் நம்ப தகுந்தவராக இருந்தினா உன்னை பெரிய காரியங்களுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். அப்போ அந்த சின்ன சிறிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவருடைய காரியம் எப்படிப்பட்ட அந்த காரியங்களிலே வெளிப்படுகிறது. அப்போ நான் வந்து ஒரு காரியத்தை, ஒரு மனுஷன் எனக்கு தீமை செய்துட்டான், உடனே நான் தீமை செய்ய வேண்டும் என்கிற மனநிலையை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு பக்கம் நன்மை செய்து கொண்டே போகிறேன். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய நன்மைத்தனங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாறுது. அதே சமயம் நான் வந்து மாற்று அடையாளமாய் நின்று எதிரணியில் நின்று அவனை நான் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது ஒன் டு ஒன்னாக மாறியிருக்கும். அப்போ நான் அவனைத்தான் பார்க்கிறேன், அவன் என்னை பார்க்குறான், இப்படி போயிருக்கும். நான் கடவுளை பார்க்கலை. ஆனால் இந்த யோசேப்பு பாருங்கள், கடவுளை பார்த்தார். இன்றைக்கி உலகத்துக்குள்ளே நிறைய பேர் தீமை கொடுக்குறாங்க, தீமையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த தீமையை கொடுக்குறவங்க யாரை பார்த்து கொடுக்குறாங்கன்னா, தங்களுக்கு தீமையும் தீங்கு இழைத்தவர்களை பார்த்து அவங்க தீமை கொடுக்குறாங்க இந்த பூமியில். அப்போ அவங்க யாரை பார்க்கல, அவங்க படைத்தவரை பார்க்கல. ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கையாளர், ஏதாவது ஒரு கடவுளுடைய பெயரால் அவங்க நம்பிக்கையாளராக இருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையாளர்கள் உண்மையான அந்த கடவுளை நம்புகிற அல்லது அந்த கடவுள் எங்களுக்கு நன்மை தான் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிருந்தா, இந்த யோசேப்பு கடவுளை பார்த்து அவன் தீமை செய்யலை, கடவுளை பார்த்து கடவுள் நன்மை செய்கிறாரு, நானும் நன்மை தான் செய்யணும், என்னுடைய சூழல் இப்படியாக அமைக்கப்பட்டிருந்தாலும் நான் கடவுளை பார்க்கிற போது அவருடைய நன்மைத்தனம் என்னகிட்டேருந்து போகணும் அப்படின்னு நினைத்து அவர் நன்மைத்தனத்தின் மகனாக நின்றதுனால சின்னஞ்சிறிய காரியத்திலலாம் அடிமையாக இருக்கும்போது என்ன பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, தொடைக்க சொல்லுவாங்க, கழுவ சொல்லுவாங்க, ஒட்டகங்களை மேய்க்க சொல்லுவாங்க. இப்படி சின்னஞ்சிறிய காரியத்திலெல்லாம் அந்த மனுஷன் அக்கறையாக இருந்தான் கடவுளுக்கு முன்னாடி. கடவுள் பாருங்கள் பெரிய காரியங்களுக்கு அவரை அதிபதியாக்கினார். இன்றைக்கி நாம் கூட யோசிக்கணும், நம்ம சின்னஞ்சிறிய காரியத்திலெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட வேலை செய்வாங்க, நம்மக்கிட்ட உழைப்பாளர்களாக. நீங்கள் யார்கிட்டையாவது போய் வேலை செய்வீங்க, அப்போ நாம் எப்படி கொடுக்குறோம். அப்போ நம்மக்கிட்ட வரவங்க உண்மையை சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஆண்டவரை சாராத பிள்ளைகள் வெளியில் வாழக்கூடிய, கடவுள் இயேசுவை தெரியாது ஆனால் அவங்க உண்மையின்படி வாழ்வாங்க. இயேசுவை தெரியும் ஆனால் வாயில் வரதெல்லாம் பொய், வழிகள் எல்லாம் தவறானது, யாரை எப்படி கவுக்கலாம், அதுக்கு ஒரு நியாயம். நமக்கு இது வாழ்க்கை இனிமேல் கிடைக்காது, இந்த வாய்ப்பு தான், இவனை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது, அதனால் அவனுக்கு அடி மொட்டை, அவன் நம்ம நம்பிட்டான், அவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையோடு நிறைய கிறிஸ்தவர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயம் மாற்று அடையாளமாக இருக்க வேறு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவங்க ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய அந்த தொழிலுக்கு ஏற்ற விதமான கூலியை பெறுவது அவங்க நினச்சா கூட சொல்லலாம், ஆனால் அவங்க அப்படி தான் கரெக்டாக பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை இது போதும் சார், இது போதும் சார், இவ்வளோ தான் சார் இந்த வேலைக்கு, இவ்வளோ தான் காசு. அப்போ பாருங்கள், ஒருபுறம் வந்து கிறிஸ்தவனாக இருந்து ஏமாற்றுகிறவனை பார்க்குறோம், நேர்மையற்ற மனிதனாய் நிற்கிற கிறிஸ்தவனை பார்க்குறோம், நேர்மையுள்ள ஒரு வேறு ஒரு இனத்தவரை பார்க்குறோம். இப்போ நம்ம ஆண்டவர் எதை விரும்புகிறார்னு பைபிள் சொல்லுது, நேர்மையாளர்களை விரும்புகிறார். நேர்மையாய் செயல்படுகிறவர்களை விரும்புகிறார். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உன்னுடைய நேர்மையற்ற தனத்தை கடவுள் ஏற்றுப்பாரா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், ஆனால் நேர்மையாக இருக்கிறான். அவன் பாஸ் ஆவானா? அவன் பாஸ் ஆகிடுவான். இந்த சாய்ஸ் வந்து அப்படி தான். நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால எனக்கு வந்து இப்போ அடிப்படையிலேயே ஒரு கேரண்டி கொடுக்கறது இல்லை கடவுள். நான் இனி என்ன செய்தாலும் பாஸ் ஆகிடுவேன் இல்லை. கடவுள் சொல்கிறார், அவருக்கு கொடுக்குற கனிவை விட உனக்கு நான் கனிவை கொடுத்துருக்கிறேன், இரக்கத்தை கொடுத்துருக்கிறேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர்களை விட இன்னும் ஒரு படி மேலே நிற்கணும், நேர்மைத்தனத்தில், உண்மைத்தனத்தில். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் யோசிப்பு செய்தார். மற்றவங்கள்லாம் கூட உழைத்தவங்கள்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த மனுஷன் நேர்மையான, கடவுளுக்கு முன்னாடி நேர்மையாக இருந்த மனுஷன். பாருங்கள், கடவுள் எவ்வளோ பெரிய அந்த பங்களிப்பை அவருக்கு கொடுக்குறாரு. அதனால தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் பவுலடியார் வந்து அதைத்தான் உணர்ந்து பேசுகிறார். பாருங்களேன், அவர் வந்து, என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுவதைக் கண்டு நான் என்ன செய்கிறேன், பெரிதும் மகிழ்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு நான் இதெல்லாம் செய்கிறேன். அப்போ இயேசு என்னிடத்தில் இருக்கிறாரு, நான் உனக்காகலாம் இதை செய்யலை, நீ என்னை பார்த்து மெச்சிக்கொள்வ அப்படின்னு செய்யலை. அந்த யோசிப்பு பழைய ஏற்பாட்டு யோசிப்பினுடைய மனநிலை. புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசிப்பு, மரியாளினுடைய அந்த கணவராக இருந்தவர், இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்தவர். பாருங்கள், அவருக்கு புரிந்த விதத்தில் மரியாள் ஒரு தவறான பெண் என்று புரிந்த உடனே அவர் என்ன செய்கிறார், விலக்கி விட திட்டமிடுகிறார். ஆண்டவரால் உரைத்த பிறகு அதுக்கு பின்னாடி பேச்சே கிடையாது. பாருங்கள், இதுதான் ஒரு நேர்மையாளருக்குரிய தகுதி. கடவுள் சொல்லிட்டார், உடனே செய்யணும். அது சின்னஞ்சிறிய காரியத்தில், இதுதான் என் வேலையா அப்படின்னு கேட்கல நம்ம சூசேப்பர். பாருங்கள், இன்றைக்கி அந்த பவுலடியார் வந்து சொல்கிறார், நம்மளாலையும் செய்ய முடியும், வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு. எதையும்னா என்னத்தை? அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவனை அடித்து உடைக்கிறதுக்கு, அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்தவனை வந்து ஏமாத்துறது, நேர்மையற்றத்தனமாக இருந்து இயேசுவின் பேரால தப்பி, அப்படியெல்லாம் இல்லை. அதற்கு கடவுள் ஆற்றல் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டுன்னு பவுலடியார் இயேசுவை நம்பி சொல்கிறாருன்னா, இயேசு எதற்கு நிற்பார்னா உண்மைக்கு, நேர்மைக்கு அவர் சான்று பகர்கிறார். தானியேலினுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். பாருங்கள், கடவுள் என்ன செய்கிறார்னா நம்மளை வலுவூட்டுறார். எதுக்கு? அவருக்கு சார்பாணிக்கிறதுக்கு தான். மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அப்போ யார் வலுவூட்டுகிறார் நமக்கு? கடவுள். எதுக்கு? அவருடைய பணிகளை செய்வதற்கு. சீராக்கி ஞானம் 24:24 சொல்லுது, ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே, அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள், அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. இன்றைக்கி நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கி எல்லாருமே பற்றி கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அவரை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவருடைய வெளிப்பாடுகளாக வாழ்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் ஜூபிலி கொண்டாடுறாங்க, ஜூபிலி கொண்டாடுவாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, 49வது ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுறாங்க, ஃபாதர் பூச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. வெரி குட், உங்களுடைய ஆசையெல்லாம் எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை மாதிரி நிறைய பேர் ஜூபிலி கொண்டாடுவாங்க. ஜூபிலியை பற்றி நான் இன்னொரு நாள் விழாவறியாக பேசுகிறேன். பைபிளில் இந்த ஜூபிலி, திருமண ஜூபிலியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பணி வாழ்வினுடைய ஜூபிலியாக இருக்கட்டும், குருத்துவ ஜூபிலியாக இருக்கட்டும், நீங்கள் ஜூபிலின்னு கொண்டாடுற அந்த ஆண்டு பெருவிழாக்களில் நம்ம எடுத்து பார்க்குற போது அந்த ஜூபிலியினுடைய ஆழம் என்ன? கொடுக்கறது தான். ஜூபிலி ஆண்டின் போது என்ன நடக்கும்? எவனாவது அடமானம் வச்சுருந்தானா அதை கொடுத்துடணும், லேண்டை. அன்றைக்கி அந்த 7 ஆண்டினுடைய நிறைவில், ஜூபிலி ஆண்டில், அந்த நிலத்தை என்ன செய்யக்கூடாது? அவங்க பண்படுத்தக்கூடாது, அவங்க மீண்டும் உழுவக்கூடாது, உழுது பயிரிட செய்யக்கூடாது, அப்படியே விட்டுடணும். அது பயிரெல்லாம் அங்கே கிடக்கிறது மீண்டுமாய் வளரும். அதை யார் பொறுக்கிட்டு போவாங்க? அநாதைகள், ஏழைகள், கைம்பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. 7-7 49, 7-7 49 ஆண்டுகள் முடிஞ்சு 50வது ஆண்டு மெகா ஜூபிலி ஆண்டு. அதில் அடிமையெல்லாம் நீ விட்டுடணும், கான்ட்ராக்டெல்லாம் உடஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து அது எதுவுமே நிற்காது. அந்த ஆண்டு அடிமைகள் வந்து அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. அடிமைகளை விட்டுடணும், அவங்க விருப்பத்துக்கு அவங்க எங்கேயாவது போய் ரிலீஸ் பண்ணி விட்டுடணும். இனிமேல் அவன் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டான். நிலங்கள் அப்படி அடிமைப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜூபிலி ஆண்டினுடைய சுருக்கமாக சொல்கிறேன், இன்னும் ஆழமாக ஒரு நாள் பேசுவோம். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய அந்த மகிமை என்னென்னா கொடுக்கறது தான், கொடுக்கறது, இழந்து போகிறது. அப்போது அதுக்கு என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, வலுவூட்டுகிற அந்த வல்லமை, வலுவூட்ட பெற்ற வல்லமை. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சீராக்கு ஞானம் 24:24 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே, உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். அப்போ ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, குடும்பத்தில் வல்ல பிரச்சனை இருந்தது, வேதனை இருந்தது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது, ஆனால் அவங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருந்ததுனால அவங்க தங்களுடைய வலுவை இழந்து விடவில்லை. நான் அதை பல விதத்தில் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால நண்பர்களோட நிறைய நேரம் செலவிட முடியாது. எனக்கு நண்பர்கள் விரும்பும் விதமாக கூட நம்மளால் எங்கேயும் ஊர் சுத்த முடியாது, ஏன்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் அலையக்கூடாது, உனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும், உனக்குன்னு ஒரு தனிமை வச்சுக்கொள்ளணும், உனக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, உனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, உனக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லி நண்பர்கள் நல்ல ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊழியத்துக்குள்ளே போன பிற்பாடு நம்மளால் அப்படி ஒரு சுயமாக யோசிக்க முடியல. நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுருப்பேன் சில நாட்களில், இன்றைக்கி யாருக்கும் டேட்டு கிடையாது, இன்றைக்கி ஃப்ரீ நாள், இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்கணும், இன்றைக்கி நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நான் உட்காந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன், சில நாட்களை ஒதுக்கி வைப்பேன். அந்த நாளில் தான் சிறப்பாக யாராவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் இருக்கிறவங்க ஜெப உதவியோ இல்லது திருப்பலியோ அல்லது ப்ரேயருக்கோ கூப்பிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய திட்டத்தை விட்டுட்டு அங்கே இறங்கணும். பாருங்கள், இப்படியாகத்தான் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை முறை. எதற்காக இதை சொல்லுகிறேன்னு, இது சரி அப்படின்னு நமக்கு உணர்றதுனால அதை நம்ம செய்கிறோம். சில பேருக்கு வீடுகளில், எங்கள் எனக்கு வந்து வீடுகளில் மற்றவங்களுடைய வீடுகளில் போய் சாப்பிட்றத நாங்கள் குறைக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு உடல் ரீதியாக அது ஒத்துக்கொள்றதில்லை, அதனால் நாங்கள் குறைக்கிறோம். அப்படியும் ஒரு சிலர் சாப்பாடு கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்க மகிழ்ச்சிக்காக தான் உள்ளே போகிறோம், எங்களுடைய மகிழ்ச்சிக்காக அல்ல, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக. அவங்க நினச்சிக்கக்கூடாது சோறு போட்டதுனால சாமியார் சந்தோஷமாகிட்டார், உங்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் நாம் என்ன செய்கிறோம், வீட்டுக்குள்ளே வரோம், உங்களுடைய மகிழ்வில் பங்கெடுக்கிறோம். அப்போது அது உங்களுக்கு உரிய அடையாளமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சாமியாருக்கு நல்ல சோறு போடணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது, ஆனால் அந்த இடத்துல யார் ஒருவர் அது கடினமான காரியமாக இருந்தாலும் சில வேளைகளில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் நாங்கள் கொடுக்கிற அடையாளமாக இருக்க வேண்டும். அதை தான் பவுலடியார் சொல்கிறார். நாம் இதையெல்லாம் செய்கிற போது அதுதான் அவர் வந்து பிலிப்பியர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, பிலிப்பியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறு எந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள், ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒருமுறை மட்டுமல்ல இருமுறை உதவி அனுப்பினீர்கள். பாருங்கள், இவர் பொதுவான தேவைகளுக்காக மக்கள்கிட்ட கேட்குறாரு, அவங்க உதவிகளை கொடுக்குறாங்க. நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றதுனால எனக்கு என் வயிற்றுக்கு ஏதாவது போட்டு ரொப்பணுங்கிறத விட அவர்களுக்கு அது ஆசீர்வாதம், அவர்களுக்கு அது நிறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னை போல் நிறைய குருக்கள் அப்படித்தான் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திக்கிறாங்க. அப்போது நாம் என்ன செய்யணும், நீங்கள் அப்படி போகணும். அப்போது வலுவூட்டுகிறவருடைய துணை நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளால் அப்படி போக முடியும், செயல்பட முடியும். அதுதான் சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நம்ம உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறார். கொலோசியர் 1:11 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பயன்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். ஆண்டவரை பற்றிய அறிவில் வளரணும், சும்மா அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறோமே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய வெள்ளி அன்றைக்கி ஒரு ஃபாஸ்டிங், அன்றைக்கி போய் என்ன செய்யக்கூடாது, நான் ஏழைகளுக்கு உணவளிப்பேன் அப்படின்னு நற்கருணை ஆராதனைக்கு போகிறவங்களுக்கு முன்னாடி வாசப்பள்ளியில் நின்றுக்கிட்டு பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கி பெரிய வெள்ளி. அப்போ அந்த கடவுளை பற்றிய அறிவில்லாதவன் அப்படி செய்வான். கடவுளை பற்றிய அறிவோடு இருக்கிறவன் என்ன செய்வான், தன்னுடைய அந்த காசை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கறது? ஏழைகளுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது பார்ப்பான். கண்ணை திறந்து பார்த்து செய்வான். அப்போது அவனுடைய வலுவூட்ட பெறுகிற நிலை இயேசுவால் இருந்ததுன்னு சொன்னால் அவன் ஞானத்தோடு செயல்படுவான். இல்லைன்னா ஞானம் இருக்காது. மடமையோடு அவன் போய் என்ன செய்வான்? ஆண்டவருடைய திருச்சட்டத்தை அழிக்கிறவனாக மாறுவான். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகளே, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுளுடைய அந்த ஞானத்தோடு இருக்கணும்னா நம்மளை வலுவூட்டுகிறவர் இயேசுவாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணத்தை வலுவூட்டுகிற எண்ணமாக மாற்றுகிறவர் இயேசுவாக இருக்கணும். பணமாக இருக்கக்கூடாது, என் பெருமையாக இருக்கக்கூடாது. சில பேர் தங்களுக்கு பெருமை வரலைன்னா அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. தங்களுக்கு பெருமை வருதுன்னா தான் அவங்க என்ன செய்வாங்க? காணிக்க கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஒரு சில ஆலயங்களை வந்து எடுத்து செய்கிறாங்க, பெருமையான விஷயமாக பார்க்குறாங்க. ஆலயத்தையே முழுசாக எடுத்து கட்டுவாங்க. ஆலயத்தினுடைய உட்புறங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அழகுபடுத்துவாங்க. கேட்டாக்க ஒரே குடும்பங்க அப்படியே எடுத்து செஞ்சாங்க, சம்திங் எக்ஸலன்ட். என்னுடைய ஒரே கேள்வி, அவங்க இந்த பெரிய கோயிலை எடுத்து செய்கிறதுக்கு இவ்வளோ லட்சத்தை கொட்ட முடிஞ்ச அவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற கோயிலை போய் ஒரு ஓட்டு கட்டடத்தை, ஒரு இடிஞ்சு போய் கிடக்கிற நிலையில் இருக்கிற அந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆலயத்தை எடுத்து கட்ட அவர்களுக்கு ஏன் மனசு வரலை? அப்போ அவர்களுக்கு என்னென்னா, இந்த கோயில்னா 10 பேர் பார்த்து பிரமாதம்னு சொல்லுவான். அந்த கோயிலை பார்க்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. அந்த கோயில் அந்த ஆலயத்தில் சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்கள் பயந்து கொள்வாங்க. அப்போ அவர்களுக்கு அது அதில் விருப்பம் இல்லை. அப்போ அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனிதர்களுடைய கண்களில் பிரமாதம் வேண்டும், கடவுளுடைய பார்வையில் அது அருவறுப்பு. அதைத்தான் இன்றைய நாளினுடைய அந்த இறுதி வார்த்தையாக நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். யார் செய்தாலும் உருவானவர் பிரிச் பண்ணுறாரு, பூச வைக்கிறாரு, அது எதுக்கு செய்கிறாரு? அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர்கிட்ட வரணுங்கிற நோக்கம் இருக்குதா, இல்லை தற்பெருமை வெளிப்படணும்னு இருக்குதா? உள்ளத்தின் நிறைவு வெளிப்படுகிற போது அது ஆசீர்வாதமா அருவறுப்பா வெளிப்பட போகிறது. ஆண்டவர் இதை நம்மளை சோதிக்க அழைக்கிறார். பாருங்க, சோதிக்க அழைக்கிறார். நம்மெல்லாம் சோதிச்சு பார்க்கணும். ரோமையர் 6:19 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதில் கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். கடவுள் நம்மகிட்ட அப்படி தான் பேசுகிறாரு. பவுலடியார் அப்படி பேசுகிறாரு, முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள், அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கும் உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கையை வச்சு காசு சம்பாரிச்சுன்னா அந்த காசை எடுத்து நல்ல காரியத்துக்கு வை. அருவறுப்பான காரியத்துக்கு வச்சிடாத. உன் பெருமைக்கு செய்கிற காரியம் அருவறுப்பாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 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 உதவி நான் யாருக்கு செய்கிறது? இந்த உதவியை எப்படி செய்கிறது? அப்போது என்னுடைய கரத்தால் செயல்படுவது, அறிவால் செயல்படுவது, ஆற்றலால் உடலால் செயல்படுவது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரோமையர் 7:18 ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனெனில், பவுலடியார் வழியாக சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை அதுதான். நம்மளுடைய ஊனியல்பில் நல்லது எதுவுமே இல்லை. இந்த ஊனியல்பு, இந்த உடலினுடைய ஆற்றல் என்பது நம்மை தீமைக்கு இழுத்து செல்கிறது. தேவையற்றதை பார்க்க சொல்கிறது, தேவையற்றதை பேச சொல்கிறது, அடுத்தவர்களை பற்றிய குறை பேசுகிற போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஏதோ உலகத்தையே புரட்டி போடுவதை போல ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் நிறைய பேர் அடுத்தவங்க காரியத்தில் அக்கறையாக இருப்பாங்க. பேப்பர் படிக்கிறது கூட அப்படி தான். பேப்பர் படிக்கிறோன்னா அங்கே அந்த நாட்டில் என்ன நடந்துச்சு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது ஒரு முறை. அதுக்காக தவறுன்னு நான் சொல்லலை. சில பேருக்கு பேப்பரை திறந்தால் அடுத்தவன் யார் இறந்தா, யார் எப்படி இறந்தாங்க, யார் யாருடைய வாழ்க்கைக்குள்ளே போனால் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் திரட்டுறாங்க. அப்போ நம்ம பேச்சில் பாவம், சிந்தனையில் பாவம். அப்போ யோசித்து பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும்னா எதிராக பயணிக்கணும், நன்மைத்தனத்திற்கு சார்பாக பயணிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறாரு, நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, இருக்குது, அதை செய்யத்தான் முடியவில்லை. அதுக்குத்தான் சொல்லிக் கொடுக்குறாரு, இயேசுவை பிடிச்சுக்கோ. இயேசு உன் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை விஷயமாக இருந்தாருன்னா நம்ம செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு மெழுகுதிரி ஏற்ற போகிறேன்னா இயேசுக்காக அதை செய்ய போகிறேன். இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், இந்த இடத்த கூட்ட போகிறேன்னா இயேசுக்காக நான் செய்ய போகிறேன். அப்போ நான் இயேசுக்காக செய்கிற போது இந்த வேலை சரியான வேலையா யோசிக்கணும். அப்போ அந்த சரியாக ஒரு வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, நீங்கள் ஒரு பதார்த்தம் செய்கிறீங்க, ஒரு சாப்பாடு செய்கிறீங்க, அந்த சாப்பாடு சரியாக வரலை, என்ன செய்யலாம்? உடனே அதை நம்ம என்ன செய்வோம், சரியாக வரலைன்னா ஓரமாக வச்சுட்டு இன்னும் மீண்டும் நல்லதாக செய்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இன்னும் உதாரணம் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, தேங்காய் சட்டினி அரைப்போம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கைவந்த கலை என்னென்னா பிரிட்ஜில், அதை நம்ம அடிக்கடி சொல்லுவாங்களே பிச்சைக்கார பொட்டியில், நம்ம என்ன செய்வோம், மாவு ஆட்டி ஒரு வாரத்துக்கு வச்சிடும், ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கே வச்சிடறது, அது டெய்லி ரெண்டு இட்லியை ஊற்றி கொடுக்குறது. ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நம்ம மாவு ஆட்டலாம், பிள்ளைகளுக்கு தானே கொடுக்குறோம், அது உள்ளே வச்சா விஷமாக மாறிடுதே. ஒரு நாளைக்கு மேலே அவசர தேவைக்கு தான் ஃப்ரிட்ஜு, நம்ம அதுக்குள்ளே ஒரு மாதத்துக்கு மாவாட்டி வச்சு அதை எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு மல்லு கட்டி சாப்பிட கொடுக்குறோம். அப்போ அது தீமை, அந்த பிள்ளைகளுக்கு அது சைனஸ் ப்ராப்ளம், அது நம்மளுடைய குடல் வாழ்வு பிரச்சனைகள் எல்லாம் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சும் நம்ம என்ன செய்கிறோம், இதை செய்கிறோம். அப்போ அதுக்கு சட்னி அரைக்கிறோம், தேங்காய் சட்னி அரைப்பீங்க, அந்த தேங்காய் ஒரு நேரம் உடச்சி அதை என்ன செய்வோம், நம்ம ஓரமாக வச்சுருப்போம், அதில் ஒரு ஊசல், அது ஒரு ஊசி போன அல்லது வீணாக போன அது ஒரு ஸ்பாயிலான ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அது ஃபங்கஸ் ஆகிடுச்சுன்னா. சில பேர் அப்படி ஃபங்கஸ் ஆன அந்த தேங்காயை கூட உணர முடியாது, மோந்து பார்ப்பாங்க. சில பேர் வீடுகளில் நல்ல தாய் என்ன செய்வாங்க, மோந்து பார்ப்பாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, உப்புலெல்லாம் போட்டு வைப்பாங்க, அது கெட்டு போகாமல் கிடக்கும். அப்படியெல்லாம் செய்வாங்க, அப்படியெல்லாம் செய்யாத நிலையில் அதை அப்படியே எடுத்து, நான் பல நேரத்தில் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறேன். அப்போ கூப்பிட்டு கேட்பேன், இது என்னம்மா இது, இப்படி சட்னி இப்படி அரைச்சிருக்கிறீங்களே, இல்லை வாடை அடிக்குதே உங்களுக்கு தெரியலையா அப்படின்லாம் நான் கேட்பேன். அப்போ அவங்க வாடை அடிக்குதா, அப்போது அதை செய்தவர்களுக்கு அந்த என்ன இல்லைன்னா மனநிலை சரியில்லை, அதை கொடுக்க வேண்டும், நல்லா கொடுக்கணுங்கிற மனநிலை இல்லை. இதை மாதிரி உதாரணம் சொல்கிறேன், அதுக்காக எல்லோரும் தேங்காய் சட்னியை மட்டுமே பார்க்கக்கூடாது, இட்லியை மட்டுமே பார்க்கக்கூடாது, இதெல்லாம் உதாரணங்கள். இதை மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் சுற்றி பார்க்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கறதுலேருந்து அயலாருக்கு கொடுக்கறதுலேருந்து நம்ம பார்க்கணும். பிச்சைக்காரங்களுக்கு எளியவர்களுக்கு நீ சாப்பாடு போடுறியா, தயவுசெய்து வீணாக போன சொத்தை போடாத, உன்னால் முடிஞ்சால் நல்லதை கொடு, இல்லையா உனக்காவது ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காசு பண்ணா இருக்குது, அந்த எளியவனுக்கு அது கூட இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், அதை செய்யத்தான் முடியவில்லை, ஏன் முடியல, நம்மளுடைய இயல்பு அப்படியாக இருக்கிறது, ஆண்டவர் அந்த இயல்பை கடந்து ஆண்டவருக்குள்ளே நிற்கிற பிள்ளைகளை வெற்றியடைய செய்வார். ரோமையர் 8:3 ஆண்டவர் சொல்கிறாரு, ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார், ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமில்லை பாவத்திற்கு முடிவு கட்டினார், தீமைக்கு முடிவு கட்டினார், செய்ய முடியாத நிலையிலிருந்த அந்த உடலுக்குள்ளே ஒரு வல்லமையை வைத்து ஆவிக்குரிய அபிஷேகத்தை வைத்து அதை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். அதை தான் நம்ம வந்து வாசிக்கிறோம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமையர் 8:26, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார், ஏனெனில் எதற்காக எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது, எப்படி செயல்படுவதுன்னு தெரியாது, தூயாவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளினுடைய வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ இயேசுசாமி நான் போய் யார் அனுப்புவேன்னு சொன்னார், தூயாவி அனுப்புறேன்னார். அப்போ இயேசுவேன்னு கூப்பிட்டா இயேசு வரமாட்டார், யார் தான் வருவா, தூயாவி வருவார். இயேசு வழியாய் ஜெபிக்கிற போது தூயாவியினுடைய வல்லமையை நமக்குள்ளே வைத்து அவர் வலுவன் அந்த வலுவற்ற நிலையை வலுவுள்ள நிலையாக மாற்றுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நர்மையான நாளில் ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் வலுவற்று கிடக்கிறீங்க சிந்தித்து பாருங்க, ஆண்டவருக்குள்ள வலுவுள்ள பிள்ளைகளாய் மாறவும் ஆண்டவருக்குள்ள பலனுள்ள பிள்ளைகளாய் மாறவும் இந்த திருப்பலியில் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.